جس کے متعلق اللہ کے احکامات موجود نہ ہوں، رسول پاک صلی اللہ علیہ وسلم کے طریقے موجود نہ ہوں۔ زندگی کا ایک بہت بڑا شعبہ ہے معاشرت۔ معاشرت کے معنی رہن سہن، آپس میں لوگ ایک دوسرے سے ملتے ہیں، ملاقاتیں کرتے ہیں، تعلقات قائم کرتے ہیں، گھریلو زندگی، آپس کا رہن سہن، اس کو کہا جاتا ہے معاشرت۔ جتنے بھی اللہ کے احکامات ہیں یا رسول پاک صلی اللہ تعالی علیہ وسلم کی سنتیں ہیں، اس کی بنیاد اس بات پر ہے کہ میری وجہ سے کسی کو تکلیف نہ پہنچے۔
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் உள்ள நாங்கள் இஸ்லாமிய வாழ்க்கையில் யார் எந்த ஒரு துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையில் அல்லாஹுடைய உத்தரவுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இல்லை. எந்த துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உத்தரவும் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வழிகாட்டுதல்களும் இருக்குது. இந்த அடிப்படையில் நாம் ஈடுபடக்கூடிய துறைகளில் மிக முக்கியமான ஒன்று தான் சமூக வாழ்க்கை. நாங்கள் அடுத்தவர்களுடன் பழகக்கூடிய அந்த முறை, நம்முடைய வீட்டில் நம்முடைய நண்பர்கள்ட்ட, நம்முடைய உறவினர்கள்ட்ட, அவர்கள்ட்ட நாங்கள் பழகக்கூடிய நேரத்தில் அவர்களுடன் நாங்கள் எப்படி நடக்குவோம், அதற்கு அரபியில் மொஹாஷரான்னு சொல்லுவாங்க. குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இந்த சமூக வாழ்க்கையை நாங்கள் எப்படி நடக்கணும் என்பதையும் எங்களுக்கு குர்ஆன்ல மிக தெளிவாக நபி அவர்களுடைய ஹதீஸ்ல எங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்கு. சமூக வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் நம்முடைய எந்த ஒரு சொல்லாலேயோ செயலாலேயோ அடுத்தவர்களுக்கு எந்த வகையான துன்பமும் சிரமமும் கொடுக்காமல் இருப்பது தான் சமூக வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சமாக தெரிந்து கொண்டிருக்கு.
اسی کو رسول پاک صلی اللہ تعالی علیہ وسلم نے فرمایا، من کان یؤمن باللہ والیوم الآخر فلا یؤذی جارہ، جو اللہ پر آخرت کے دن پر ایمان رکھتا ہو اس کو چاہیے کہ اپنے پڑوسی کو تکلیف نہ پہنچے۔
இதைத்தான் நபி அவர்கள் ஹதீஸ் ஷரீஃப்ல சொன்னார்கள், யாரு அல்லாஹ்வை கொண்டும் கயாமனால கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு எந்த வகையான நோபினையும் கொடுக்காமல் இருக்கட்டும் என்றார்கள் ஹதீஸ்ல.
மா பாப் கி வஜா சே ஔலாத் கோ தக்லீஃப் ந பஹுஞ்சாய், ஔலாத் மா பாப் கோ தக்லீஃப் ந பஹுஞ்சாய், ஷோஹர் சே பீவி கோ தக்லீஃப் ந பஹுஞ்சாய், பீவி சே ஷோஹர் கோ தக்லீஃப் ந பஹுஞ்சாய், கிசி முஸல்மான் கோ தூஸ்ரே முஸல்மான் சே தக்லீஃப் ந பஹுஞ்சாய்.
குழந்தைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு எந்த வகையான சிரமமும் ஏற்படக்கூடாது. அதே மாதிரி மனைவியின் மூலமாக கணவனுக்கு, கணவனின் மூலமாக மனைவிக்கு, யாரின் மூலமாகவும் அடுத்தவர்களுக்கு எந்த வகையான சிரமமும் ஏற்படாமல் இருக்கும்.
ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கி பராத் மே அல்லாஹ் தஆலா நே குர்ஆன் பாக் மே ஆயத் மே உதாரி ஹை அவர் கியாமத் தக் கே லியே உம்மத் கோ சபக் தியா ஹை کہ کسی مسلمان کی برائی سامنے آئے تو فوراً کہہ دے سبحانک ھذا بہتان عظیم، اچھے گمان کے کرنے کے لیے کسی دلیل کی ضرورت نہیں، برے گمان کے کرنے کے لیے دلیل کی ضرورت ہے۔ لولا اس سمعتموہ ظن المؤمنون والمؤمنات بانفسهم خیرا وقالوا ھذا افک مبین، ایسا کیوں نہ ہوا کہ جب تم نے برائی سنی تو فوراً کہہ دیتے کہ یہ سری بہتان ہے، سری جھوٹ ہے۔
حضرت عائشہ رضی اللہ عنہ அவர்கள் குற்றமற்றவர்கள், நிரபராதி என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆன்ல அல்லாஹ் பல ஆயத்துகளை இறக்கி வைத்தான். கயாமனால் வரைக்கும் குர்ஆன்ல அந்த ஆயத்துகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஒரு படுதூர் சுமத்தப்பட்ட நேரத்தில் சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அஸீம், இது மிகப்பெரிய படுதூர், இது மிகப்பெரிய இட்டுக்கட்டுமே என்று சொல்லி இருக்கணும். லௌலா இது சமயத்துமோ, ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தவறான அந்த ஒரு பேச்சு வந்த நேரத்தில் லன்னல் முஃமினூன் அவல் முஃமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரன், அந்த முஃமினான ஆண்களும் பெண்களும் அதை ஹைரா தான் நினைத்திருக்கணும், ஹைராகவே நினைத்திருக்கணும். மௌலானா சொல்றாங்க, ஒரு கெட்ட எண்ணம் வருது அது அதற்கு ஆதாரம் வேணும், ஆனா ஒரு ஆளை பற்றி நல்ல அபிப்பிராயம் வைப்பதற்கு ஆதாரமே தேவையில்லை, எங்களுக்கு குர்ஆனே அதில் ஆதாரமாக இருக்கிறது. அதனால எல்லோரை பற்றியும் நல்ல அபிப்பிராயம் வைக்கணும், நல்ல எண்ணம் வைக்கணும். கெட்ட எண்ணம் வைப்பதற்குத்தான் ஆதாரம் தேவைப்படுது, நல்ல எண்ணம் வைப்பதற்கு ஆதாரம் இல்லை. எல்லோரை பற்றியும் நல்ல எண்ணம் வைக்கணும்.
இஸ்லாமி முஆஷரத் கி புனியாத் ஹர் முஸ்லிமான் கே சாத் அச்சா குமான் கர்னா. ஓர் ஆஜ் மாம்லா உலட் ஹோ கயா, பஹத் ஜல்தி ஃபௌரன் முஸ்லிமான் கே சாத் பத்குமானி ஹோதி ஹை, ஓர் அச்சா குமான் கர்னே கே லியே பஹத் குச் சோச்தே ஹை. ஹாலாங்கே அச்சா குமான் தோ பகைர் தலீல் கே ஃபௌரன் கர்னா சாஹியே, ஓர் பத்குமானி கே கர்னே கே லியே பஹத் சோச்னே கி தலீல் கி ஜரூரத்.
இஸ்லாமிய சமூக வாழ்க்கையில் ஆக முக்கியமான அம்சம் ஒன்றுதான் எல்லோரை பற்றியும் நல்ல எண்ணம் வைக்கிறது. எல்லோரை பற்றியும் நல்ல அபிப்பிராயம் நல்ல எண்ணம் வைக்கிறது, அது இஸ்லாமிய சமூக வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. ஆனா மௌலானா சொல்றாங்க, இன்றைக்கு எல்லாம் நேர் மாற்றமா இருக்குது. அநேகமானவர்கள் கெட்ட எண்ணம் தான் வைக்கிறாங்க, நல்ல எண்ணம் இல்லாம. நல்லெண்ணம் வைப்பதற்கு எந்த வகையான ஆதாரமும் தேவையில்லை, ஆனா கெட்டெண்ணம் வைக்கணும் என்று அதற்கு ஆதாரம் தேவை. அதனால இஸ்லாமிய சமூக வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று தான் எல்லோரை பற்றியும் நல்ல அபிப்பிராயம் நல்ல எண்ணம் எங்கட கல்விகள்ல வந்துடும்.
ஜப் கிசி முஸ்லிமான் கி புராயி சாமே ஆயே ஃபௌரன் ஹா மே ஹா ந மிலாய் பல்கே ஃபௌரன் யே கஹே மா கான் லனா அன் நதகல்லம பிஹாதா, கி ஹமாரே லியே முனாசிப் நஹி கி ஹம் இஸ்மே குஃப்துகு கரே. من كان يؤمن بالله واليوم الاخر فليقل خيرا او ليصمت, جو اللہ پر آخرت کے دن پر ایمان رکھتا ہو اس کو چاہیے کہ زبان سے خیر کی بات نکالے ورنہ خاموش ہے.
யாராவது ஒரு மூமினை பற்றி ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வருது, வரும் பொழுதே நாங்க சொல்லணும் மக்கானெல்லாம் இதை பத்தி எங்களால பேசவே தேவையில்லை, இது நாங்க பேசுவதற்கு தகுதியே இல்லை, அருகதையே இல்லைன்னு நாங்க சொல்லி விட்டுடுவோம். எந்த அளவுக்கு நான் நபி அவர்களுடைய ஹதீஸ் மன்கானையும் யாரு அல்லாவை கொண்டும் கியாமனால கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க பேசினா கைரானதா நல்லத பேசட்டும், அவளு யஸ்முத் அல்லது வாய் பொத்தி மௌனமாக இருந்து கொள்ளட்டும்.
அல்லாஹ் கே பந்தே அல்லாஹ் கே பந்தியா அல்லாஹ் கோ பஹத் மஹ்பூப் ஹே. من ستر مسلما ستره الله في الدنيا والاخره, جو مسلمان کے عیبوں کو چھپاتا ہے اللہ دنیا آخرت میں اس کے عیب پر پردے ڈالتا ہے, اور جو اللہ کے بندوں کے عیبوں کو اچھالتا ہے اللہ اس کو گھر بیٹھے رسوا کرتا ہے. انسان اپنی اولاد کو جو کچھ چاہے کہہ دے, لیکن دوسرا اگر اس کی اولاد کو کچھ کہے تو برداشت نہیں کرتا. اللہ کو اپنے بندوں سے اس سے زیادہ محبت.
ஆக ஒரு முஸ்லிமினுடைய குறையை மறைப்பதற்கே அது மிக ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கு. யாராவது ஒருவர் ஒருவருடைய குறையை மறைத்தால் அவருடைய குறையை அல்லாஹ் மறைத்து விடுகின்றான். அதற்கு மாற்றமாக யாராவது ஒருவர் அடுத்தவருடைய குறையை பகிரங்கப்படுத்தினால் அவர் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். அதனால முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள் அல்லாஹுடைய அடியார்கள், அல்லாஹுடைய அடிமைகள். அவர்களை யாரும் கேவலப்படுத்துவதை அல்லாஹ் புரிந்து கொள்ளவே மாட்டான். ஒரு ஆள் அவருடைய மகனை வேணும்னா குறை சொல்லுவாரு, ஆனா வேற யாராவது வந்து இவருடைய மகனை குறை சொல்வதை ஏதாவது ஒரு பெற்றோர் ஒரு தந்தை சகித்துக் கொள்வாரா? அதே மாதிரி தான் அல்லாஹ் முழு உலகத்தில் உள்ள அவனுடைய அடியார்களுடைய குறைகளை சொல்வதை அல்லாஹ் ஒருபோதும் சகிக்க மாட்டான், அதை அல்லாஹ் மன்னிக்க
மாட்டான். அல்லாஹ் குர்ஆனில் கஹா யஈதுகும் அல்லாஹ் அன் தஊதூ லிமிஸ்லிஹி அபதன் இன் குன்தும் முஃமினீன், خبردار آئندہ کبھی ایسا نہ کرنا کہ مسلمان کی برائی کو سن کر اس میں شامل ہو جانا, ہاں میں ہاں ملا دینا. ان الذین یحبون ان تشیع الفاحشہ فی الذین آمنوا لهم عذاب علیم فی الدنیا والآخرہ.
இந்த சூரா இந்த இதை நூரை பத்தி அவங்க விபரித்து கொண்டிருக்கிறாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்றைக்கு ஓதப்பட்டது. அதுல சொல்லப்படுகின்றது என்னன்னு சொன்னா, முஸ்லிம்கள் இருக்கிறாங்க அவர்கள் இந்த மாதிரியான செய்திகள் கேட்டால் அதை அவர்கள் பரத்தக்கூடாது. ஏனென்று சொன்னா, இன்ன லதீன யுஹிப்புன தஷிய அல் ஃபாஹிஷா பில்லதீன் ஆமனு, ஈமான் கொண்டவர்கள்ட்ட இந்த மாதிரியான கெட்ட பேச்சுகள் பேசுறது இருக்குதே அது பரத்துவதை நீங்க விரும்புறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரொம்ப மோசமான முறையில் எச்சரிக்கை செய்கின்றான், இந்த மாதிரியான பேச்சுகளை நீங்க பறக்கவே கூடாது என்று சொல்லி.
பல்கி குர்ஆன் ஹதீஸ் மே தோ இஸ் பாத் கி தாலீம் தி கயி ஹை கி புராயி கா ஜவாப் அச்சாயி சே தோ, இத்ஃப பில்லதீ ஹி அஹ்ஸன் ஃபஇல்லதீ பைனக வ பைனஹு அதாவது கன்னஹு வலியுன் ஹமீம். یہ قرآنی نسخہ ہے کہ کسی کے ساتھ انتہا درجے کی دشمنی ہو اس کا کے ساتھ اچھا سلوک کرتے رہو, اللہ اس کو ایسا بنا دے گا جیسے کوئی خالص دوست اور محب محبت کرنے والا دوست.
قرآن نمک ولی کاتے سندھے யாராவது ஓராளுடன் எங்களுக்கு விரோதம் இருந்தாலும் அவர் பயங்கரமான விரோதியாக இருக்கிறாரு, நீங்க அவருடன் விரோதம் பாராட்டாதீங்க, மாற்றமா அவருடன் நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. குர்ஆன்ல எங்களுக்கு கூறுகின்றான், யாருக்கு மத்தியில் உங்களுக்கு பயங்கரமான விரோதம் இருக்குதோ அவருடனும் நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க, அதன் மூலம் கண்ணஹு வலியுன் ஹமீம், உங்களுக்கு நெருக்கமான நண்பராக அவர் எதிர்காலத்தில் மாறிவிடுவார்.
حدیث پاک میں تعلیم دی گئی، صل من قطعت واعف عن من ظلمت واعط من حرمت واحسن الى من اساء اليك.
حدیث شریف لو வந்திருக்கிறது، صل من قطعت، யார் உங்களை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களுடன் சேர்ந்து நடவுங்க. واعف عن من ظلمت، உங்களுக்கு யார் அநியாயம் செய்தார்களோ அவர்களை நீங்க மன்னித்து விடுங்க. அதே மாதிரி கூட பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டுக்காரர்களுடன் ரொம்ப உபகாரமாக நடந்து கொள்ளுங்க.
منافقین نے حضرت عائشہ رضی اللہ عنہا پر تہمت لگائی تھی، اور اس میں بعد مخلص مسلمان بھی پھنس گئے، جن میں حضرت مصطح رضی اللہ عنہ بھی تھے جو حضرت ابو بکر صدیق رضی اللہ عنہ کے رشتہ دار تھے، مہاجر تھے اور حضرت ابو بکر صدیق کے رشتہ داروں میں سے تھے. تو حضرت ابو بکر کو بڑا غصہ آیا اور قسم کھا لی، واللہ لا انفق علی مصطح ابدا، اللہ کی قسم آئندہ میں مصطح پر خرچ نہیں کروں گا. پہلے یہ حضرت مصطح کو خرچہ دیا کرتے تھے، اس کے بعد جب قسم کھائی اللہ تعالیٰ نے قرآن میں آیتیں اتاری، وَلَا يَأْتَلِ أُولُو الْفَضْلِ مِنْكُمْ وَالسَّعَةِ أَنْ يُؤْتُوا أُولِي الْقُرْبَى وَالْمَسَاكِينَ وَالْمُهَاجِرِينَ فِي سَبِيلِ اللَّهِ وَلْيَعْفُوا وَلْيَصْفَحُوا. اس میں ایک طرف حضرت ابو بکر صدیق رضی اللہ عنہ کی فضیلت کہ ان کو أُولُو الْفَضْلِ وَالسَّعَةِ میں سے فرمایا، وہ فضل والے ہیں اور بہت دل کے بھی مال کے بھی کشادہ ہیں، ان کو یہ نہیں چاہیے کہ یہ قسم کھا بیٹھیں کہ مہاجرین پر اور مساکین پر اور اپنے رشتہ داروں پر خرچ نہیں کریں گے. الا تحبون ان یغفر اللہ لکم، کیا تمہیں یہ پسند نہیں اللہ تمہیں معاف کرے؟ حضرت ابو بکر نے فوراً کہا، بلا، کیوں پسند، اپنی قسم کو توڑا، کفارہ ادا کیا، پھر سے حضرت مصطح پر خرچ کرنا شروع کر دیا.
حضرت عائشہ رضی اللہ عنہا அவர்கள் சம்பந்தமாக படுதூர் சுமத்தினாங்க முனாஃபிகீன்கள். அதுல முஸ்லிம்கள் உள்ள ஒரு சிலரும் அதுல உள்வாங்கப்பட்டு மிஸ்தஹ் இப்னு உதாதான்னு சொல்லக்கூடியவரும் அந்த படுதூர் சொன்னவர்களில் அவரும் சேர்ந்துட்டார். அவர்களுக்கு ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அன்பு ஏற்கனவே அவருடைய வாழ்க்கை செலவுக்காகவே செலவுகளை செய்து கொண்டிருந்தார். அதனால ஹதரத் அபூபக்கர் ரதி அல்லாஹு அன்பு சரியான ஆத்திரம் கோபம், என்னுடைய மகனுடைய விடயத்தில் இவரும் இந்த மாதிரி சொல்லிச்சாரு, அதனால சத்தியம் செய்தாங்க, நான் இதற்கு பின்னால மித்தகக்கு எந்த வகையான செலவுகளும் செய்ய மாட்டேன், செலவுக்குரிய பணத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள் ஹதரத் அபூபக்கர் ரதி அல்லாஹு அன்பு. இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு மறுப்பு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான், வலா யஅதி உலுல் ஃபத்ரி மின்கும் வஸ்ஸஹ. இந்த ஆயத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சிறப்பையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். ஃபதல் உடையவர், சிறப்புடையவர், விசாலமான உள்ளம் கொண்ட இந்த மாதிரியானவர்கள் நீங்க ஒருபோதும் சத்தியம் செய்ய வேண்டாம், நாங்க இதுவரைக்கும் கொடுத்தவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி சத்தியம் செய்ய வேண்டாம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் கேட்குகின்றான், உங்களுக்கு விருப்பம் இல்லையா, ஐயா ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இந்த ஆயத்து இறங்குது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பலா, இல்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விருப்பமாக இருக்குது. அதனால் அவர்களுடைய சத்தியத்தை முறிக்குகின்றார்கள், அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த கஃபாரா தண்டத்தை கொடுத்து மீண்டும் பழைய மாதிரி அந்த மிஸ்தஹக்கு, மிஸ்தஹ் இப்னு உஸாதாவுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து வடம மாதிரி உதவி செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்.
اور اسی اسلامی معاشرت میں ایک حکم کہ کسی کے گھر پر جاؤ تو اجازت لے کر سلام کر کے داخل ہو تاکہ کسی مسلمان کو تمہارے آنے سے تکلیف نہ پہنچے، یہ نہیں کہ بغیر اجازت کے بغیر سلام کے گھر میں داخل ہو گئے. لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على اهلها ذلكم خير لكم لعلكم تذكرون. اور اگر کہہ دیا گیا کہ ابھی وقت نہیں ہے آپ واپس چلے جائیں تو برا نہ مانیں کہ میں اتنا بڑا آدمی اور میں ملنے کے لیے آیا اور مجھے ملاقات کا وقت بھی نہیں دیا، واپس کر دیا. اس میں نفس کا تزکیہ ہے، اس سے نفس ٹوٹتا ہے، یہ نفس کے تزکیے کا ذریعہ ہے، وَإِن قِيلَ لَكُمُ ارْجِعُوا فَارْجِعُوا هُوَ أَزْكَى لَكُمْ. حضرت عبداللہ ابن عباس رضی اللہ عنہما تمنا کیا کرتے تھے کاش کہ میں کسی کے گھر پر جاؤں اور وہ مجھے واپس بھیج دیں تاکہ قرآن کی اس آیت پر عمل ہو جائے. رسول پاک صلی اللہ تعالیٰ علیہ وسلم حضرت سعد ابن عبادہ رضی اللہ عنہ کی عیادت کے لیے گئے. آپ نے دروازہ کھٹکایا, سلام کیا, جواب نہ آیا, پھر سلام کیا, جواب نہ آیا, پھر سلام کیا, جواب نہ آیا, تو آپ واپس تشریف لے جانے لگے. ایک دم حضرت سعد ابن عبادہ رضی اللہ عنہ گھر سے نکلے اور آپ کے پاس آ کر آپ سے لپٹ گئے اور عرض کیا, یا رسول اللہ, تینوں سلام میں نے سنے, ہر سلام کا جواب دیا لیکن آہستہ دیا, اگر زور سے دیتا تو مجھے آپ کا ایک ہی سلام ملتا. اور آپ کے سلام کا مطلب کیا؟ سلام کی, رحمت, برکت کی دعائیں آپ سے ایک ہی مرتبہ ملتی. میں نے چاہا بار بار آپ سے مجھے دعائیں ملیں, اس لیے میں نے آہستہ جواب دیا, یا رسول اللہ گھر تشریف لائیے, آپ گھر تشریف لے لیں. تو آپ صلی اللہ تعالیٰ علیہ وسلم نے بھی جب جواب نہ سنا تو واپس آئے. تو آدمی برا نہ مانے, اسلامی معاشرت کے احکامات لوگوں کو معلوم نہیں. کسی کو فون کیا اس نے جواب نہ دیا تو اس کو برا نہ مانے. وَإِن قِيلَ لَكُمْ ارْجِعُوا فَارْجِعُوا هُوَ أَزْكَى لَكُمْ.
இஸ்லாமிய முஹாஷரா சமூக வாழ்க்கையில் ஆக முக்கியமான ஒரு அம்சம் தான், இங்கே யாராவது ஒருவருடைய வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் முதலாவது அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க, அவர்கள்ட்ட அனுமதி கேளுங்க. உங்களுக்கு அனுமதி தந்தால் தான் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள போவோம். உங்களுக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கிடைக்கல, வீட்டுடைய வாசலுக்கு போனீங்க, ஆனா உங்களுக்கு சந்திப்பதற்குரிய அப்பாயின்மென்ட் கிடைக்கல, அனுமதி கிடைக்கல, நீங்க திரும்பி போங்க. அதையும் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டுடைய கதவாய் போய் தட்டுவீங்க, உங்களுக்கு அனுமதி கிடைக்கல உள்ளே வருவதற்கு, நீங்க திரும்பி போய்விடுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. மூலம் சொல்றாங்க, இதன் மூலம் எங்களோட உள்ளத்துல பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நாங்க போறோம், அனுமதி கிடைக்கல, திரும்பி வாரோம், அதன் மூலம் எங்களுடைய உள்ளத்துக்கு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும். இந்த அளவுக்கு ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கவலைப்படுவாங்க. இந்த குர்ஆனுடைய ஆயத்துடைய அடிப்படையில் எனக்கு அமல் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. நான் யாராவது ஒருவருடைய வீட்டுக்கு போய் அனுமதி கேட்கணும், அவங்க உங்களுக்கு அனுமதி இல்ல திரும்பி போங்கன்னு சொல்லப்பட்டிருந்தா இந்த ஆயத்துடைய அடிப்படையிலேயாவது எனக்கு அமல் செய்ய கிடைத்திருக்கும், கிடைக்கலையேன்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அதுல சாதிபுரம் அபாஜா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு நபி அவர்கள் வருகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதலாவது சலாம் சொல்கின்றார்கள், இரண்டாவது முறை சலாம் சொல்கின்றார்கள், மூன்றாவது முறையும் சலாம் சொன்னார்கள், உள்ளிலிருந்து பதிலும் வரல. நபி அவர்களே திரும்பி விட்டாங்க. அதுல சாஜி ரழியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து நபி அவர்களை அவர்களை அணைத்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மன்னிச்சுக்கோங்க, நீங்க முதலாவது சலாம் சொல்லும் போதே நான் உங்களுக்கு பதில் சொன்னேன், ஆனா நான் சத்தமா சொல்லல, மெதுவா சொன்னேன். நான் சத்தமா பதில் சொல்லி இருந்து அவங்களின் மூலமா ஒரே ஒரு சலாம் தான் எனக்கு கிடைத்திருக்கும். உங்களோட சலாம் எங்களுக்கு ரஹ்மத், உங்களோட சலாம் எனக்கு பெரிய ஒரு துஆ, அதனால நான் மௌனமா மூணு முறை சலாம் சொன்னேன். ஏனென்று சொன்னா உங்களுடைய வாயிலிருந்து மூணு முறை இந்த துஆ கிடைக்கும் சொல்லி நபி அவர்கள் கூடி பெரிசா கருதல்ல, மூணு முறை சலாம் சொன்னாங்க, பதில் கிடைக்கல, நபி அவர்களே திரும்பி வந்திருக்கிறாங்க. அதனால யாராவது எங்களுக்கு போன் பண்றாங்க, நாங்க அவர்களுக்கு ஆன்சர் பண்ணல, கோபிச்சு கூடாது, அதற்காகவே கோபப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. இந்த குர்ஆனை அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க போய் யாத்தியாவது அனுமதி கேட்கறீங்க, வீட்டுக்கு முன்னால் அனுமதி கிடைக்கல, திரும்பி போங்க. அதான் இது இஸ்லாமிய சமூக வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சம். இவைகளையும் நாங்க கவனத்தில் கொள்ளவே
இசி இஸ்லாமிய முஆஷரத்திய அகாமாத் மிஸ் அப்னி நிகாஹ் கோ நாமஹ்ரமோ கே சாம்னே ஜுகானா ஈமான் வாலோ கோ கஹா قل للمؤمنين يغضوا من ابصارهم. ایمان والی عورتوں کو کہا قل للمؤمنات يغضضن من ابصارهن يا ايها النبي قل لازواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن. پردہ اوڑھ کر اور بڑی چادر ڈال کر گھر سے باہر نکلیں, ازواج مطہرات کو بھی حکم اور ایمان والی عورتوں کو بھی حکم, تاکہ کسی مسلمان کو کی وجہ سے کسی کو تکلیف نہ پہنچے. عورتوں کو بھی حکم نامحرم مردوں کے سامنے اپنی نگاہوں کو جھکائیں, مردوں کو بھی حکم نامحرم عورتوں کے سامنے اپنی نگاہ کو جھکائیں. رسول پاک صلی اللہ تعالیٰ علیہ وسلم کا نکاح ہوا حضرت زینب بنت جحش رضی اللہ عنہا کے ساتھ, بہت شاندار ولیمہ ہوا, مدینہ کے لوگوں کو بلایا گیا, حضرت زینب فخر کیا کرتی تھی ازواج مطہرات پر کہ تمہارے نکاح تو زمین پر ہوئے میرا نکاح آسمان پر ہوا. زوجنا کہا, اللہ تعالیٰ نے کہا ہم نے آپ کا نکاح حضرت زینب سے کیا. بہرحال ولیمہ کھانے کے بعد سب رخصت ہو گئے. تین صاحب بیٹھے رہتے. بخاری شریف کی روایت ہے, حضرت انس رضی اللہ عنہ کہتے ہیں رسول پاک صلی اللہ تعالیٰ علیہ وسلم کا منشاء مبارک یہ تھا کہ یہ واپس چلے جائیں, چونکہ جگہ چھوٹی تھی. حضرت زینب رضی اللہ عنہ دیوار کی طرف رخ کیے ہوئے اور ان کی طرف پیٹ کیے ہوئے بیٹھی ہوئی تھی. آپ کبھی گھر کے اندر تشریف لاتے, کبھی باہر چلے جاتے, کبھی اندر آتے, کبھی باہر چلے جاتے. منشا مبارک تھا کہ چلے جائیں, لیکن حیا, شرم, لحاظ, پاس, مروت میں کچھ کہہ نہ سکے. اللہ تعالیٰ نے قرآن میں آیتیں اتاری. حضرت انس کہتے ہیں سب سے پہلے رسول اللہ صلی اللہ تعالیٰ علیہ وسلم نے مجھے یہ آیتیں پڑھ کر سنائیں, لا تدخلوا بیوتا النبی الا ان یؤذن لکم الى طعام غیر ناظرین انہ ولكن اذا دعیتم فادخلوا فاذا طعمتم فانتشروا ولا مستأنسین لحدیث, کہ کھانا کھانے کے بعد آپس میں باتوں میں نہ لگو. ان ذالکم کان یؤذی النبی, تمہارا باتوں میں لگنا ہمارے نبی کو تکلیف پہنچا رہا ہے. لیکن ہمارے نبی بہت حیا والے ہیں, اللہ نے اپنے نبی کی حیا کی گواہی قرآن میں دی ہے. فیستحیی منکم, حیا میں, لحاظ میں, پاس میں, مروت میں تم سے صاف بات کہہ نہیں پاتے. واللہ لا یستحیی من الحق, اور اللہ حق بات کہنے میں, صاف بات کہنے میں کسی کا لحاظ نہیں کرتا. تو یہ بھی بنیاد کہ کسی کو تکلیف نہ پہنچے. علماء نے لکھا ہے کہ اگر میزبان خوش ہوتا ہو کھانے کے بعد لوگوں کے بیٹھے رہنے سے, باتوں کے کرنے سے, تو اس میں کوئی مذائقہ نہیں کہ بیٹھ کر باتیں کریں. لیکن اگر میزبان کی منشا یہ ہو کہ کھانے کے بعد یہ لوگ جلدی چلے جائیں تو واپس چلے جائیں. اس لیے کہ علت کیا بتلائی, ایذا ان ذالکم کان یؤذی النبی. اسلامی معاشرت کی بنیاد یہ ہے کہ ہماری وجہ سے کسی کو تکلیف نہ پہنچے. یہ اصول کلی ہے, یہ قاعدہ کلیہ ہے. اب اس میں بہت ساری جزیات خود بخود آ جائیں گی. گاڑی ایسی جگہ کھڑی کرو کہ کسی مسلمان کو تکلیف نہ پہنچے. مختلف سفر کے اندر, ریل کے اندر, جہاز کے اندر بیٹھنا وغیرہ وغیرہ, جتنی بھی چیزیں ہیں سب اس اصول کے تحت آ جاتی ہیں. پوری اسلامی معاشرت کی بنیاد یہ ہے. اللہ تعالیٰ ہمیں اسلامی معاشرت نصیب فرمائے. وآخر دعوانا ان الحمد للہ.
இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையிலாக முக்கியமானது ஆண்களும் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளும். குர்ஆன்ல குல்லில் முஃமினீன, மூமினான ஆண்கள் நீங்களும் உங்களோட பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்க. மூமினான பெண்களை நீங்களும் உங்களோட பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்க. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், நபியுடைய மனைவிமார்களை பார்த்து, முழு உலகத்தில் உள்ள எல்லா பெண்மணிகளையும் பார்த்து கூறுகின்றான், அனைகின்ற நீங்க உங்களுடைய ஜில்பாபுகளை உங்களின் மீது போட்டுக் கொள்ளுங்கள். நீங்க வெளியில செல்லக்கூடிய நேரத்தில் உங்களோட ஆடைகளுக்கு மேலான பெரிய ஒரு போர்வை போன்ற அந்த ஜில்பாபுகளை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். அதன் மூலம் அந்நியவர்களுடைய பார்வை உங்களின் மீது படாது. ஆண்களுக்கும் உத்தரவு பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்க, பெண்களுக்கும் உத்தரவு பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்க. அதுவும் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி திருமணத்துடைய ஏதாவது விருந்துடைய வீட்டுக்கு நாங்க போறோம், ஹஜரத் ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வலிமா விருந்த ஓரளவு நபி அவர்கள் கொஞ்சம் பெருசா செய்தாங்க. இந்த அளவுக்கு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா பெருமையா பேசுவாங்க. மற்ற தன் நபியுடைய மனைவிமார்கள்ட்ட, உங்களுடைய திருமணம் எல்லாம் பூமியில உலகத்தில நடந்துச்சு, ஆனால் என்னுடைய திருமணத்தை அல்லாஹ் வானத்தில நடத்தி வைத்தான். குர்ஆன்ல வருது ஜவ்வஜனாக்கஹா, உங்களுடைய திருமணத்தை நான் செய்து வைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுடைய திருமணம் வானத்தில் நடந்திருக்கின்றது. அந்த திருமணத்திற்கு பின்னால வலிமாவுக்கு நபி அவர்கள் அழைத்தாங்க. சஹாபாக்கள் வந்து சாப்பிட்டார்கள். மூன்று சஹாபாக்கள் மாத்திரம் சாப்பிட்டு விட்டு அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க.
ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரோட ரொம்ப கண்ணியமான முறையில நடந்து கொள்வாங்க. யாருடைய உள்ளமும் புண்படாத விதத்தில் நடந்து கொள்வார்கள். வீட்டுக்குள்ளே செல்வார்கள், திரும்பி வருவார்கள். வந்த இந்த மூணு பேரும் அமர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை போங்கான்னு சொல்வதற்கு நபி அவர்களுக்கு விருப்பம் இல்லை. புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத் ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் அடிக்கடி உள்ள போகின்றார்கள், வெளியில வருகின்றார்கள், இவர்கள் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. நபி அவர்கள் அவர்களுக்கு போங்கான்னு சொல்வதற்கு கூச்சம் வெக்கம் மனித அபிமான அடிப்படையில நபி அவர்களுக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடம். இப்பொழுது அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். நபியுடைய வீட்டுடைய விருந்துக்கு உங்களுக்கு அழைக்கப்பட்டா நீங்க போங்க, ஆனால் விருந்து சாப்பிட்டு விருந்தை சாப்பிட்டு முடித்து விட்டீர்கள் என்றால் அவசரமாக வெளிக்கிழமை சென்று விடுங்கள். வீணான பேச்சுக்களை ஈடுபட்டுக் கொள்ளாதீங்க. நீங்க அந்த மாதிரி இருந்து பேசிக் கொண்டிருப்பது நபி அவர்களுக்கு பெரிய ஒரு நோவினையை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குகின்றான். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, முதல்ல நபி அவர்கள் இந்த ஆயத்தை எனக்கு தான் ஓதி காட்டினாங்க, நான் வந்து இந்த சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினேன். மௌலானா குறிப்பிடுகின்றார்கள், அதனால யாருக்கும் எந்த வகையான நோவினையும் கொடுக்க கூடாது. உலமாக்கள் எழுதுறாங்க, நாங்க விருந்து சாப்பிட போனோம், விருந்து தந்தவர்கள் நாங்க உட்கார்ந்து பேசுவது விருப்பமா இருந்தா பரவாயில்லை, ஆனா அவர்களுக்கு அது கொஞ்சம் விருப்பம் இல்லாண்ட நாங்க விருந்து சாப்பிட்டதோடு அவசரமா வெளியாகி வந்துடணும். இது விருந்தில மாத்திரம் அல்ல, எந்த கட்டத்திலையும் அடுத்தவர்களுக்கு எங்களால நோவினை வரக்கூடாது. நாங்க ஒரு வாகனத்தை நிறுத்தி இருக்கிறோம், அதன் மூலம் அடுத்தவர்களை கிடைத்திருந்த அப்படியும் இல்லை. நாங்க பிளைட்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், எங்களின் மூலமாக யாருக்கும் எந்த வகையான நோவினையும் வரக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையில் உள்ள ஆக மிக முக்கியமான அம்சம். அதனால நாங்கள் அடுத்தவர்களுக்கு நலவு சேரவோ இல்லையோ, எங்களின் மூலமாக எந்த வகையான நோவினையோ கெடுதியோ வராமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஸ்தக்ஃபிருக வதுப் இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத். For more lectures, visit slhub.com.